This recording accompanies the Language B Standard Level Examination, Paper 2, Listening Comprehension for Tamil, November 2020.
Cet enregistrement accompagne l'examen de langue B, niveau moyen, épreuve 2, compréhension orale de Tamil, novembre 2020.
Esta grabación acompaña el examen de lengua B, nivel medio, prueba 2, comprensión auditiva de Tamil, noviembre 2020.
The start and end of each audio text will be indicated by this sound.
Le début et la fin de chaque texte audio seront indiqués par ce son.
El inicio y el final de cada texto de audio se indicarán con este sonido.
The end of the examination will be indicated by this sound.
La fin de l'examen sera indiquée par ce son.
El final del examen se indicará con este sonido.
பனவல் அ இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
இப்போது நீங்கள் இசைக்கருவிகள் பற்றி பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்களிடையே நிகழ்த்தப்பட்ட ஓர் உரையை கேட்க இருக்கிறீர்கள்.
வணக்கம், என் பெயர் ராஜன். நான் கோவை இசைக்கல்லூரி மாணவன். தற்போது நான் பழங்குடியினர் இசைக்கருவிகளைப் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளேன். அழிந்து வரும் பழங்குடியினரின் இசைக்கருவிகள் பற்றிய ஓர் ஆவணப்படத்தை பார்த்த பிறகு எனக்கு இந்த துறையில் தனி ஆர்வம் ஏற்பட்டது. உடனே இதைப்பற்றிய ஆராய்ச்சிக் குழுவில் சேர்ந்து கொண்டேன். இந்த ஆராய்ச்சிக் குழுவில் 10 மாணவர்கள் உள்ளனர். நாங்கள் இந்தியாவிலுள்ள பல மாநிலங்களுக்கும் சென்று அங்கு வாழ்ந்த பழங்குடியினர் பயன்படுத்திய இசைக்கருவிகளைப் பற்றிய குறிப்புகளை சேகரித்து வருகின்றோம். எந்த சூழலிலும் நம்மை மயக்கும் வல்லமை இசைக்கு இருக்கிறது. அதிலும் பழங்குடியினரின் இசைக்கருவிகளிலிருந்து வெளிவரும் இசைக்கு ஓர் அபூர்வ சக்தி உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் பழங்குடியினர் பற்றிய வரலாறும் அவர் பயன்படுத்திய இசைக்கருவிகள் குறித்த செய்திகளும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றைக் கொண்டு அவர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகளைக் கண்டறிய நாங்கள் முயலுகின்றோம். மறைந்த பழங்குடியினரின் இசைக்கருவிகளைப் பற்றி ஆராய்ந்து அவற்றை மீட்டெடுப்பதை நாங்கள் குறிக்கோளாகக் கொண்டுள்ளோம். மற்ற பழங்குடியினர் போலன்றி தமிழ் பழங்குடியினர் பயன்படுத்திய இசைக்கருவிகள் பலவும் இன்றும் மக்களிடையே போற்றப்பட்டு வருகின்றன. அந்தக் கருவிகளை இசைக்கும் இசைக்கலைஞர்கள் நம்மிடையே நிறைய பேர் இருக்கின்றனர். இது இசையை பாதுகாக்கும் தமிழரின் ஈடுபாட்டு உணர்வை நமக்கு காட்டுகின்றது. பழந்தமிழரின் இசைக்கருவிகளான பறையும் குழலும் இன்னும் திருவிழாக்களில், திரைப்பட பாடல்களில், கச்சேரிகளில் இசைக்கப்படுகின்றன. அவற்றை பாதுகாக்க வேண்டியது நம் கடமையாகும். நன்றி, வணக்கம்.
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
வணக்கம், என் பெயர் ராஜன். நான் கோவை இசைக்கல்லூரி மாணவன். தற்போது நான் பழங்குடியினர் இசைக்கருவிகளைப் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளேன். அழிந்து வரும் பழங்குடியினரின் இசைக்கருவிகள் பற்றிய ஓர் ஆவணப்படத்தை பார்த்த பிறகு எனக்கு இந்த துறையில் தனி ஆர்வம் ஏற்பட்டது. உடனே இதைப்பற்றிய ஆராய்ச்சிக் குழுவில் சேர்ந்து கொண்டேன். இந்த ஆராய்ச்சிக் குழுவில் 10 மாணவர்கள் உள்ளனர். நாங்கள் இந்தியாவிலுள்ள பல மாநிலங்களுக்கும் சென்று அங்கு வாழ்ந்த பழங்குடியினர் பயன்படுத்திய இசைக்கருவிகளைப் பற்றிய குறிப்புகளை சேகரித்து வருகின்றோம். எந்த சூழலிலும் நம்மை மயக்கும் வல்லமை இசைக்கு இருக்கிறது. அதிலும் பழங்குடியினரின் இசைக்கருவிகளிலிருந்து வெளிவரும் இசைக்கு ஓர் அபூர்வ சக்தி உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் பழங்குடியினர் பற்றிய வரலாறும் அவர் பயன்படுத்திய இசைக்கருவிகள் குறித்த செய்திகளும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றைக் கொண்டு அவர்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகளைக் கண்டறிய நாங்கள் முயலுகின்றோம். மறைந்த பழங்குடியினரின் இசைக்கருவிகளைப் பற்றி ஆராய்ந்து அவற்றை மீட்டெடுப்பதை நாங்கள் குறிக்கோளாகக் கொண்டுள்ளோம். மற்ற பழங்குடியினர் போலன்றி தமிழ் பழங்குடியினர் பயன்படுத்திய இசைக்கருவிகள் பலவும் இன்றும் மக்களிடையே போற்றப்பட்டு வருகின்றன. அந்தக் கருவிகளை இசைக்கும் இசைக்கலைஞர்கள் நம்மிடையே நிறைய பேர் இருக்கின்றனர். இது இசையை பாதுகாக்கும் தமிழரின் ஈடுபாட்டு உணர்வை நமக்கு காட்டுகின்றது. பழந்தமிழரின் இசைக்கருவிகளான பறையும் குழலும் இன்னும் திருவிழாக்களில், திரைப்பட பாடல்களில், கச்சேரிகளில் இசைக்கப்படுகின்றன. அவற்றை பாதுகாக்க வேண்டியது நம் கடமையாகும். நன்றி, வணக்கம்.
இப்போது வினாக்களுக்கு விடையளித்து முடிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன. பனுவல் ஆ. இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன. இப்போது நீங்கள் ஆரோக்கிய உணவு முறை பற்றிய ஒரு வானொலி நிகழ்ச்சியை கேட்க இருக்கிறீர்கள்.
அண்மை காலங்களில் குழந்தைகளுக்கு ஆபத்தான நோய்கள் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலைக்கு என்ன காரணம்? குழந்தை பருவத்தில் நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு ஆபத்தான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமென்று மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதைப்பற்றி சற்று விளக்க முடியுமா டாக்டர்?
இளம் வயதில் நோய்கள் வருவதற்கு பல முக்கிய காரணங்களுள் நொறுக்கு தீனி சாப்பிடுவதும் ஒன்றாகும். அதிக அளவில் ரசாயனம் கலக்கப்பட்ட பிஸ்கெட், பொரித்த கோழி உள்ளிட்ட இறைச்சி வகைகள் மற்றும் செயற்கை வண்ணங்கள் சேர்க்கப்பட்ட இரசாயனம் கலந்த பழச்சாறுகள் போன்றவற்றை தொடர்ச்சியாக உண்ணும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் எளிதில் பாதிக்கப்படும்.
குழந்தைகளுக்கு எத்தகைய மருத்துவ உதவிகள் நம்மால் வழங்க முடியும் டாக்டர்?
இன்று இளம் பிள்ளைகள் பலரும் உடல் பருமன் முதலான நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் என்பது அதிர்ச்சியளிக்கும் உண்மையாகும். நோயை கண்டறிந்து எவ்வளவு விரைவாக மருத்துவ ஆலோசனை பெறுகிறோமோ அவ்வளவுக்கும் அது நல்லது.
இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இந்த பிரச்சினை எந்த அளவுக்கு அபாயகரமாக கருதப்படுகிறது டாக்டர்?
உடல் பருமன் பிரச்சினைகள் வருவதற்கான முதன்மையான காரணமாக இருப்பது முறையற்ற உணவு பழக்கமே. பல கடைகளில் தந்தூரி கோழி இறைச்சி மீது பலவிதமான ரசாயனங்களை தடவி எண்ணெயில் பொறித்து விற்கிறார்கள். குழந்தைகளுக்கு பலவிதமான பெயர்களில் இந்த கோழி இறைச்சி விற்கப்படுகிறது. இதை அளவுக்கு அதிகமாக உண்பதும் உடலுக்கு கேட்டை உண்டாக்கும். இது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே வளர்ப்பது அரசாங்கத்தின் கடமையாகும்.
இம்மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து மக்கள் தங்களை எவ்வாறு காத்துக்கொள்ளலாம் என்று விளக்குகிறீர்களா டாக்டர்?
அதிக அளவில் பொறிக்கப்பட்ட துரித உணவுகளும் பெரிய அங்காடிகளில் மலிவாக விற்கப்படும் பிஸ்கெட், கேக் போன்றவையும் பிரபலங்களைக் கொண்டு விளம்பரப்படுத்தி விற்கப்படும் ரசாயனம் சேர்க்கப்பட்ட பொருள்கள் முதலானவற்றை பெற்றோர்கள் வாங்குவதை முதலில் தவிர்க்க வேண்டும். முடிந்த மட்டும் வெளியே உணவு உண்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் சமைத்து உண்பது எப்போதுமே ஆரோக்கியத்திற்கு நல்லது.
நல்லது நேயர்களே, ஆரோக்கிய உணவில் பெற்றோர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும். இத்துடன் இந்நிகழ்ச்சி ஒரு நிறைவை காண்கிறது. வணக்கம்.
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
அண்மை காலங்களில் குழந்தைகளுக்கு ஆபத்தான நோய்கள் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலைக்கு என்ன காரணம்? குழந்தை பருவத்தில் நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு ஆபத்தான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமென்று மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதைப்பற்றி சற்று விளக்க முடியுமா டாக்டர்?
இளம் வயதில் நோய்கள் வருவதற்கு பல முக்கிய காரணங்களுள் நொறுக்கு தீனி சாப்பிடுவதும் ஒன்றாகும். அதிக அளவில் ரசாயனம் கலக்கப்பட்ட பிஸ்கெட், பொரித்த கோழி உள்ளிட்ட இறைச்சி வகைகள் மற்றும் செயற்கை வண்ணங்கள் சேர்க்கப்பட்ட ரசாயனம் கலந்த பழச்சாறுகள் போன்றவற்றை தொடர்ச்சியாக உண்ணும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் எளிதில் பாதிக்கப்படும்.
குழந்தைகளுக்கு எத்தகைய மருத்துவ உதவிகள் நம்மால் வழங்க முடியும் டாக்டர்?
இன்று இளம் பிள்ளைகள் பலரும் உடல் பருமன் முதலான நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் என்பது அதிர்ச்சியளிக்கும் உண்மையாகும். நோயை கண்டறிந்து எவ்வளவு விரைவாக மருத்துவ ஆலோசனை பெறுகிறோமோ அவ்வளவுக்கும் அது நல்லது.
இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இந்த பிரச்சினை எந்த அளவுக்கு அபாயகரமாக கருதப்படுகிறது டாக்டர்?
உடல் பருமன் பிரச்சினைகள் வருவதற்கான முதன்மையான காரணமாக இருப்பது முறையற்ற உணவு பழக்கமே. பல கடைகளில் தந்தூரி கோழி இறைச்சி மீது பலவிதமான ரசாயனங்களை தடவி எண்ணெயில் பொறித்து விற்கிறார்கள். குழந்தைகளுக்கு பலவிதமான பெயர்களில் இந்த கோழி இறைச்சி விற்கப்படுகிறது. இதை அளவுக்கு அதிகமாக உண்பதும் உடலுக்கு கேட்டை உண்டாக்கும். இது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே வளர்ப்பது அரசாங்கத்தின் கடமையாகும்.
இம்மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து மக்கள் தங்களை எவ்வாறு காத்துக்கொள்ளலாம் என்று விளக்குகிறீர்களா டாக்டர்?
அதிக அளவில் பொறிக்கப்பட்ட துரித உணவுகளும் பெரிய அங்காடிகளில் மலிவாக விற்கப்படும் பிஸ்கெட், கேக் போன்றவையும் பிரபலங்களைக் கொண்டு விளம்பரப்படுத்தி விற்கப்படும் ரசாயனம் சேர்க்கப்பட்ட பொருள்கள் முதலானவற்றை பெற்றோர்கள் வாங்குவதை முதலில் தவிர்க்க வேண்டும். முடிந்த மட்டும் வெளியே உணவு உண்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் சமைத்து உண்பது எப்போதுமே ஆரோக்கியத்திற்கு நல்லது.
நல்லது நேயர்களே, ஆரோக்கிய உணவில் பெற்றோர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும். இத்துடன் இந்நிகழ்ச்சி ஒரு நிறைவை காண்கிறது. வணக்கம்.
இப்போது வினாக்களுக்கு விடையளித்து முடிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன. பனுவல் இ. இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
இப்போது நீங்கள் குழந்தை தொழிலாளர் பற்றிய ஒரு தொலைக்காட்சி செய்தி தொகுப்பை கேட்க இருக்கிறீர்கள்.
வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் நவீன் பேசுகிறேன். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இன்று கேட்கவிருக்கிறோம். குழந்தை தொழிலாளர் பிரச்சினை ஓர் உலகளாவிய பிரச்சினையாக தொடர்ந்து நீடிக்கிறது. இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன. இச்சட்டத்தின்படி எந்த தொழிலிலும் குழந்தை தொழிலாளரை வேலைக்கு அமர்த்துவோர் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். ஆனால் சமூகத்தின் சுயநலப்போக்காலும் அறியாமையாலும் பல குற்றவாளிகள் தடுக்கப்படுவதும் இல்லை, தண்டிக்கப்படுவதும் இல்லை. சேலம் மாநகரத்தை பொறுத்தவரை எங்கும் நிரம்பி வழிகிறார்கள் குழந்தை தொழிலாளர்கள். ஒரு தேநீர் கடையில் எச்சில் பாத்திரங்கள் கழுவும் சிறுவன் அண்ணாமலை என்ன கூறுகிறான் என்று கேளுங்கள்.
நான் 6வது வரைதான் படித்தேன். எனக்கு படிப்பு சரியா வரல, அதனால படிப்பை நிறுத்திட்டு என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்க. இந்த டீ கடையில் டீ குவளைகளை கழுவும் வேலை செஞ்சிட்ருக்கேன். என் குடும்பத்தில் வசதி இல்லை, அதனால என்னை சம்பளத்துக்கு இங்கே சேர்த்து விட்டுருக்காங்க.
நிழற்படக் கருவியுடன் எங்களை பார்த்தவுடன் பல கடை உரிமையாளர்கள் குழந்தை தொழிலாளர்களை மறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதை எங்களால் காண முடிகிறது. பெற்றோர் இல்லாத குழந்தைகள் வறுமையின் பிடியில் சிக்குண்டு உழைக்க வருவது ஒரு பக்கம் என்றால், ஒழுக்கமில்லாத பெற்றோர் சிலர் பணத்திற்கு ஆசைப்பட்டு குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது மற்றொரு பக்கம். சிறுவன் அண்ணாமலை எங்களிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தான்.
ஒரு டீக்கடையில் வேலை செய்யறது எளிதான காரியம் இல்லை, ஓய்வே இல்லாமல் உழைக்க வேணும். ஒரு மாசத்துல நான் 2000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறேன். அது என் குடும்பத்துக்கு உதவுது. ஆனா என் பள்ளிக்கூடத்தையும் என் நண்பர்களையும் விட்டுட்டு இங்கே வேலை செய்யறது எனக்கு கவலையா இருக்கு. வாகன பட்டறைகள், உணவகங்கள், பலசரக்கு கடைகள் என்று எங்கு திரும்பினாலும் குழந்தை தொழிலாளர்தான். இந்த குழந்தை தொழிலாளர்கள் எல்லாருமே வெறுமையான எதிர்காலத்தை கொண்டுள்ளார்கள். இதனை தடுக்க வேண்டிய அரசு நிர்வாகத்தினரே அதை கண்டுகொள்ளாததுதான் வேதனையிலும் வேதனை. இதைப்பற்றி சேலத்தைச் சேர்ந்த சமூக சேவையாளர் செல்வியிடம் பேசினோம்.
குழந்தை தொழிலாளர் கொடுமைய முற்றாக அகற்றுவதில் எல்லாருக்கும் பங்குண்டு. சில செல்வ குடும்பங்களில் தம் சொந்த தேவைக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் குழந்தை தொழிலாளரை வேலைக்கு அமர்த்துகிறார்கள். இத்தகைய மனசாட்சிக்கு புறம்பான காரியங்களில் பொதுமக்கள் ஈடுபடக்கூடாது.
குழந்தை தொழிலாளர்களை முற்றாக ஒழிக்க அரசாங்கம் பல திட்டங்களை வகுத்து வந்தாலும் சமூகத்தின் ஒத்துழைப்பும் உதவியும் இன்றி எந்த பலனையும் கண்டுவிட முடியாது.
மீண்டும் 2வது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் நவீன் பேசுகிறேன். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இன்று கேட்கவிருக்கிறோம். குழந்தை தொழிலாளர் பிரச்சினை ஓர் உலகளாவிய பிரச்சினையாக தொடர்ந்து நீடிக்கிறது. இந்தியாவில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன. இச்சட்டத்தின்படி எந்த தொழிலிலும் குழந்தை தொழிலாளரை வேலைக்கு அமர்த்துவோர் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். ஆனால் சமூகத்தின் சுயநலப்போக்காலும் அறியாமையாலும் பல குற்றவாளிகள் தடுக்கப்படுவதும் இல்லை, தண்டிக்கப்படுவதும் இல்லை. சேலம் மாநகரத்தை பொறுத்தவரை எங்கும் நிரம்பி வழிகிறார்கள் குழந்தை தொழிலாளர்கள். ஒரு தேநீர் கடையில் எச்சில் பாத்திரங்கள் கழுவும் சிறுவன் அண்ணாமலை என்ன கூறுகிறான் என்று கேளுங்கள்.
நான் 6வது வரைதான் படித்தேன். எனக்கு படிப்பு சரியாக வரல, அதனால படிப்பை நிறுத்திட்டு என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்க. இந்த டீ கடையில் டீ குவளைகளை கழுவும் வேலை செஞ்சிட்ருக்கேன். என் குடும்பத்தில் வசதி இல்லை, அதனால என்னை சம்பளத்துக்கு இங்கே சேர்த்து விட்டுருக்காங்க.
நிழற்பட கருவியுடன் எங்களை பார்த்தவுடன் பல கடை உரிமையாளர்கள் குழந்தை தொழிலாளர்களை மறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதை எங்களால் காண முடிகிறது. பெற்றோர் இல்லாத குழந்தைகள் வறுமையின் பிடியில் சிக்குண்டு உழைக்க வருவது ஒரு பக்கம் என்றால், ஒழுக்கமில்லாத பெற்றோர் சிலர் பணத்திற்கு ஆசைப்பட்டு குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவது மற்றொரு பக்கம். சிறுவன் அண்ணாமலை எங்களிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தான்.
ஒரு டீக்கடையில் வேலை செய்யறது எளிதான காரியம் இல்லை, ஓய்வே இல்லாமல் உழைக்க வேணும். ஒரு மாசத்துல நான் 2000 ரூபாய் வரை சம்பாதிக்கிறேன். அது என் குடும்பத்துக்கு உதவுது. ஆனா என் பள்ளிக்கூடத்தையும் என் நண்பர்களையும் விட்டுட்டு இங்க வேலை செய்யறது எனக்கு கவலையா இருக்கு.
வாகன பட்டறைகள், உணவகங்கள், பலசரக்கு கடைகள் என்று எங்கு திரும்பினாலும் குழந்தை தொழிலாளர்தான். இந்த குழந்தை தொழிலாளர்கள் எல்லாருமே வெறுமையான எதிர்காலத்தை கொண்டுள்ளார்கள். இதனை தடுக்க வேண்டிய அரசு நிர்வாகத்தினரே அதை கண்டுகொள்ளாததுதான் வேதனையிலும் வேதனை. இதைப்பற்றி சேலத்தைச் சேர்ந்த சமூக சேவையாளர் செல்வியிடம் பேசினோம்.
குழந்தை தொழிலாளர் கொடுமையை முற்றாக அகற்றுவதில் எல்லாருக்கும் பங்குண்டு. சில செல்வ குடும்பங்களில் தம் சொந்த தேவைக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் குழந்தை தொழிலாளரை வேலைக்கு அமர்த்துகிறார்கள். இத்தகைய மனசாட்சிக்கு புறம்பான காரியங்களில் பொதுமக்கள் ஈடுபடக்கூடாது.
குழந்தை தொழிலாளர்களை முற்றாக ஒழிக்க அரசாங்கம் பல திட்டங்களை வகுத்து வந்தாலும் சமூகத்தின் ஒத்துழைப்பும் உதவியும் இன்றி எந்த பலனையும் கண்டுவிட முடியாது.
இப்போது எஞ்சியிருக்கும் நேரத்தைக் கொண்டு வினாக்களுக்கு விடையளித்து முடிக்கவும்.